Hare Krishna, 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 Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Today is Christmas Day.
இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் விழா,
which is celebration of the birth of Jesus Christ.
இது இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய தினம்.
So the, it's the year 2022. That means he was born 2022 years ago. Is that right?
இன்னைக்கு வந்து இந்த வருஷம் 2022. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏசு கிறிஸ்து பிறந்து 2022 வருடங்கள் ஆகிவிட்டது, சரியா?
On this day.
இன்னைக்கு, இந்த நாள் அன்னைக்கு.
No, wrong.
இல்ல, தப்பு.
Actually, no one knows exactly historically when he was born.
யாருக்குமே சரியாக அவர் எப்போ பிறந்தார் அப்படின்றது வரலாற்று ரீதியாக யாருக்குமே தெரியாது.
According to scholars who have investigated this matter, it was probably about 4 years earlier than 2022. It's more like 2026, but they're not sure.
இதை பற்றி ஆராய்ச்சி செய்த பல அறிஞர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, அதாவது இப்போ நமது குறிப்பிடக்கூடிய அந்த வருடத்திற்கும் 4 வருடங்கள் முன்னாடி வந்து அவர் வந்து பிறந்ததாக சொல்கிறாங்க. தோராயமாக 2026 வருடங்கள், பட் அது கூட அவங்க வந்து உறுதியாக சொல்கிறது கிடையாது.
And which day of the year, they haven't got a clue. No one knows whatsoever.
அந்த வருஷத்தில் எந்த தினம்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதை பற்றி எந்த விதமான அவர்களுக்கு வந்து அறிகுறியுமே தெரியல.
It's celebrated on this day because long ago in the Western world, before there was Christianity, people used to worship different minor gods, something like Hinduism, you could say.
எதனால இந்த நாள் அன்னைக்கு இது வந்து கொண்டாடப்படுறது அப்படின்னா, கிறிஸ்துவ மதம் வந்து தோன்றதற்கு முன்னாடி மேற்கத்திய நாடுகளில் அந்த நாட்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட நாளில் மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல சிறு தெய்வங்களை வந்து வழிபட்டார்கள், எப்படி இந்து மதத்தில் வழிபடப்படுகின்றதோ.
And the major winter festival to worship these gods was on the 25th of December, which didn't get called the 25th of December until later.
இத்தகைய அந்த சிறு தெய்வங்களை வழிபடக்கூடிய அந்த விழாவானது குறிப்பாக டிசம்பர் மாதத்தோடைய இந்த 25ஆம் தேதி அங்கே வந்து கொண்டாடப்பட்டது.
So after violently crushing all non-Christian religions in the Western world, they found that still many people wanted to continue with this festival because people like festivals.
மிகவும் வெறித்தனமாக வன்முறையோட பல மற்ற மதங்களை வந்து ஒடுக்கிய போதிலும் கூட மக்கள் வந்து இந்த தினத்தன்று அந்த விழாவை வந்து கொண்டாட வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து அவர்கள்கிட்ட இருந்தது. ஏன் அப்படின்னா, மக்கள் பொதுவாக விழாக்களை வந்து கொண்டாடுவதில் ஆர்வமுடையவர்களாக இருந்தனர்.
So the church said that, okay, we'll call it Jesus' birthday and you celebrate it like that.
எனவே உடனடியாக வந்து சர்ச்சில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா ஒரே வழிதான், அந்த தினத்தன்றே நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோட பிறந்த தினமாக வந்து கொண்டாடிடுவோம், அப்போ வந்து அந்த விழாவை வந்து முற்றிலுமாக மாற்றி விடலாம் என்று.
In one sense, there's no need for us to particularly talk about this.
ஒரு விதத்தில் கூற வேண்டும் அப்படின்னா, இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் நமக்கு யாருக்குமே கிடையாது ஒரு விதத்தில்.
Because you can become completely God realized even without knowing the name of Jesus Christ or studying his teaching.
ஏனென்றால் கடவுளை பற்றின தன்னுணர்வு பாதையில் இயேசு கிறிஸ்துவை பற்றியோ அல்லது அவருடைய உபதேசங்களை பற்றியோ தெரிந்து கொள்ளாமல் கூட ஒரு நபர் வந்து முழு பக்குவத்தை அடைய முடியும்.
Many people in India following the Vedic culture before the advent of Christ and even up until the European colonizers came to this country, many people became fully God conscious without even having heard of Jesus or the Bible.
ஏனென்றால் கிறிஸ்தவ மதம் தோன்றுவதற்கு முன்னாடியே கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து பல மக்கள் கடவுள் உணர்வில் பக்குவத்தை அடைந்திருந்தார்கள், கடவுள் உணர்வில் வந்து முன்னேறி இருந்தார்கள். இந்தியாவிற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மேற்கத்திய கலாச்சாரம் வருவதற்கு முன்னாடி கூட இங்கே வந்து ஆன்மீகத்தில் பக்குவம் அடைந்த நபர்கள் இருந்தார்கள்.
However, now the world is more cosmopolitan.
ஆனால் இப்போ இந்த உலகமானது ரொம்ப நவீனமயமாக்கப்பட்டிருக்கின்றது.
And no one can deny the tremendous influence on recent world history of Lord Jesus Christ.
யாராலுமே இதை வந்து மாற்ற முடியாது. இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகத்துடைய சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவோட ஆதிக்கம் வந்து அதிக அளவில் பரவி இருக்கின்றது.
When I say recent, understanding universal chronology as given in the Vedic literature, 2000 years is not much at all.
வேதத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய கால கட்டத்தை கால அட்டவணையை வந்து பார்க்கும் பொழுது 2000 வருஷம் அப்படின்றது ஒன்றும் மிகப்பெரிய ஒரு காலம் கிடையாது.
So our recent Vaishnava Acharyas, including Srila Prabhupada, Srila Bhaktisiddhanta Saraswati, they had great respect for Lord Jesus.
அதே போல சமீபத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வைஷ்ணவ ஆச்சாரியர்களான ஸ்ரீல பிரபுபாதராகட்டும், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் ஆகட்டும், இவர்கள் அனைவருமே இயேசு கிறிஸ்துவின் மீது நன்மதிப்பு கொண்டவர்களாக இருந்தார்கள்.
Seeing him as a great teacher of God consciousness.
அவரை கடவுள் உணர்வை வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு மத போதகராக அவர்கள் வந்து கருதினர்.
But especially our Srila Prabhupada had to engage a lot with this in the Western world. He had some pointed comments to make about Christianity.
முக்கியமாக ஸ்ரீல பிரபுபாதர் ஏனென்றால் அவர் வந்து மேற்கத்திய நாடுகளில் அதிகமாக பிரச்சாரம் செய்த காரணத்தினால் அவர் கிறிஸ்துவ மதத்தை பற்றின பல நல்ல விஷயங்களை அவர் வந்து கூறினார்.
The main point that Srila Prabhupada often emphasized is that Jesus, who was Jew, born in a Jewish family, he upheld the Mosaic law, including, that means the Ten Commandments, which includes thou shalt not kill.
முக்கியமாக ஸ்ரீல பிரபுபாதர் வந்து கூறினார், அதாவது இயேசு கிறிஸ்து யூத மதத்தை வந்து
the law of Moses, if you've ever heard of Moses.
மோசஸ் அப்படின்ற அந்த கடவுளை பற்றின அந்த மதத்தை தோன்றிய இயேசு கிறிஸ்து முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 10 கட்டளைகளை வந்து கூறியிருந்தார். அதில் முக்கியமாக முதல் கட்டளையான கொல்லாதிருப்பாயாக அப்படின்ற கட்டளையை ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி வந்து வலியுறுத்தினார்.
So Srila Prabhupada said that when Jesus said thou shalt not kill, but the Christians have been killing non-stop since the beginning of Christianity.
இயேசு கிறிஸ்து வந்து கூறியிருந்தார் கொல்லாதிருப்பாயாக என்று. ஆனால் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மதம் ஆரம்பித்த காலத்திலிருந்தே கொன்று குவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
And Srila Prabhupada especially cited that why are you killing animals? That's also killing.
ஸ்ரீல பிரபுபாதர் முக்கியமாக கூறினார், எதற்காக நீங்கள் வந்து விலங்குகளை வந்து கொல்றீர்கள்? அதுவும் கூட கொலைதான், அதுவும் ஒரு கொல்லக்கூடிய செயல்தான்.
I was born and raised as a Roman Catholic, or born in a Roman Catholic family and raised in that tradition.
நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோமன் கத்தோலிக் குடும்பத்தில் வந்து நான் வந்து பிறந்திருந்தேன், அத்தகைய ஒரு கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்டேன்.
Now I realize there was value to that in as much as an idea of God consciousness was instilled in me.
இப்பொழுது என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அந்த ஒரு வழிமுறையிலும் கூட அந்த கடவுள் உணர்வு அப்படின்றது கொஞ்சம் இருந்துதான் செய்தது.
But as a child I became quite disenchanted with the whole thing.
ஆனால் நான் குழந்தையாக இருக்கும்போது இதன் மீது எனக்கு அதிக ஆர்வம் வந்து ஏற்படவில்லை.
For various reasons.
அதற்கு பல காரணங்கள் இருந்தது.
One reason was that I found going to church boring and a waste of time. That was probably a major reason.
ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இது போன்ற சர்ச்சுகளுக்கு செல்வது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப வந்து போரிங் ஒரு சலிப்பை உண்டுபடுத்தக்கூடியதாகவும் நேரத்தை வந்து வீணடிக்க கூடியதாகவும் எனக்கு வந்து தோன்றியது.
There's probably no word in Indian languages. I don't see Indian people getting bored much. How would you say in Hindi ub jana? Something like that. That's an Urdu word. Bengali? Can't think of anything. Anyway, it means you just when is it going to be over?
Romba vandu bore adikiradhe pola vandu
romba boring. And another reason was I saw that the people who call themselves Christian weren't any better as human beings, generally speaking, than anyone else.
முக்கியமான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, தன்னை வந்து கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொண்ட நபர்கள் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா, மற்ற நபர்களை காட்டிலும் எந்த விதத்திலையுமே வந்து ஒரு தனித்தோ அல்லது சிறந்தோ விளங்கவில்லை.
The church I had to go to every Sunday, right opposite was a pub. And as soon as the mass was over, all the men would go to the pub.
ஏனென்றால் நான் வந்து போய்கொண்டிருந்த அந்த சர்ச்சுக்கு நேர் எதிர்க்கவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வந்து சாராய கடை இருந்தது, கேளிக்கை கூடம் மாதிரி இருந்தது. மக்கள் பொதுவாக அந்த சண்டேல வந்து இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நேரடியாக அந்த இடத்துக்கு போயிடுறாங்க.
And the women would go home and cook roast beef. That was the special treat for Sundays.
பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சர்ச்சு விழா முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, வறுத்த மாட்டுக்கறியை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு விருந்தாக செய்யப்படுறது.
Now this doesn't mean that there haven't been and are not very serious religious minded spiritual people in Christianity, but I'm just talking about my experience.
அதற்காக நான் ஒன்னும் இந்த கிறிஸ்தவ மதத்தில் வந்து
my subjective experience as a child.
நல்ல முன்னேறிய நபர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ல விரும்பவில்லை. என்னுடைய அனுபவத்திற்கு உட்பட்ட நபர்கள் எல்லாருமே ஒரு இந்த நிலையில் தான் வந்து இருந்து வந்தார்கள்.
But philosophically also I found a lot of problems with that.
தத்துவ ரீதியாகவும் இதுல வந்து பல பிரச்சனைகளை நான் வந்து கண்டேன்.
I didn't like at all the idea that God creates so many human beings and then if you don't be a Christian, especially you have to be a Catholic, not just any Christian, then you go to hell forever.
முக்கியமாக எந்த கருத்து எனக்கு வந்து விளங்கவில்லை அப்படின்னா, கடவுள் அனைத்து மனிதர்களையும் படைத்தார், அவ்வாறு படைக்கப்பட்ட மனிதர்களில் நீங்கள் வந்து கிறிஸ்தவராக, அதுவும் முக்கியமாக கத்தோலிக் கிறிஸ்தவனாக இல்லை அப்படின்னா, நீங்கள் நித்தியமாகவே நரகத்திற்கு வந்து தள்ளப்படுவீர்கள் அப்படின்ற கருத்து எனக்கு சுத்தியமாக வந்து பிடிக்கவில்லை.
And they say the only way to go to God is through Jesus.
அதே போல
the church.
சர்ச்சிலையும் வந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, கடவுளை அடைவதற்கான ஒரே வழி ஜீசஸ், இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது.
But I was aware that there are so many religious traditions throughout the world who have so many saintly people who are dedicated to God, so why only through Jesus? It didn't make sense.
அதே போல அந்த நேரத்தில் எனக்கு வந்து தெரிந்திருந்தது, இந்த உலகம் முழுக்க பல்வேறு ஆன்மீக இயக்கங்கள், மதம் சார்ந்த இயக்கங்கள் இருக்கின்றது. அதில் பல்வேறு வாழ்க்கையை அர்ப்பணித்த சாதுக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலியமாகவும் நம்ம வந்து கடவுளை அடையலாம் அப்படின்றது வந்து எனக்கு வந்து தோன்றியது. ஏன் ஜீசஸ் மூலியமாக மட்டும்தான் கடவுளை அடைய முடியுமா அப்படின்ற கேள்வி இருந்தது.
And even the idea of going to heaven sounded not very attractive, boring.
அதே போல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்வர்கத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணமும் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப சலிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருந்தது.
You have to sit on a cloud stringing a harp singing hymns forever. It didn't sound very interesting.
அதாவது ஸ்வர்கத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மேகத்துல உட்கார்ந்துகிட்டு இசை கருவிகளை வாசித்து கொண்டிருப்பதுதான் சொர்க்க வாழ்க்கை அப்படின்னா, அது ரொம்பவும் சலிப்பாக தானே இருக்கும். அங்கேயே உட்கார்ந்து எப்படி வாசிச்சுக்கிட்டு இருக்க முடியும்?
Now you may say, well, Christians don't teach that nowadays, but that's what I was taught as a child.
நம்ம வந்து சொல்லலாம் இந்த மாதிரிலாம் இப்போ வந்து கிறிஸ்துவ மதத்தில் வந்து சொல்லிக் கொடுப்பது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, உண்மைதான். ஆனால் நான் குழந்தையாக இருக்கும் போது எனக்கு கிறிஸ்துவ மதம்ன்ற பெயரில் இதுதான் சொல்லிக் கொடுக்கப்பட்டது.
தி கான்செப்ட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் வாஸ் வெல் ஐ டிட்ன்ட் ஈவன் நோ அபவுட் இட். நோ ஒன் ஈவன் செட் தட். தே ஜஸ்ட் திங்க் யூ ஆர் born and then you die and you either go to heaven or you go to hell. That's all.
அதே போல வந்து மறுபிறவி அப்படின்ற அந்த ஒரு கொள்கையும் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா யாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சில நபர்கள் ஏற்றுக்கொண்டனர். பொதுவாக என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, நீங்கள் ஒரு முறை வந்து பிறக்கிறீர்கள், அதுக்கப்புறம் ஒன்று நரகத்திற்கோ இல்லை ஸ்வர்கத்திற்கோ நித்தியமாக அனுப்பப்படுகிறீர்கள்.
So when I learned about reincarnation, it just made so much sense that God gives us many chances, not just one chance.
நான் வந்து மறுபிறவியை பற்றி வந்து தெரிந்து கொண்டவுடன் எனக்கு வந்து புரிந்தது, கடவுள் நம்ம அனைவருக்கும் வந்து பல வாய்ப்புகளை கொடுக்கிறார், ஒரே ஒரு வாய்ப்பு அளிப்பது கிடையாது.
Another thing they say is that there's only human beings on earth. Well, then why did God create such a huge universe with so many planets if it's only on earth that people they can go to heaven or hell or whatever?
அதே போல இன்னொரு விஷயமும் எனக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்பியது என்ன அப்படின்னா, வெறும் இந்த பூமியில் மட்டுமே வந்து மனிதர்கள் வந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கொள்கையும் எனக்கு வந்து ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் கடவுள் இவ்வளோ பெரிய பிரபஞ்சங்களை வந்து படைத்திருக்கிறார், அப்போ கண்டிப்பாக அங்கேயும் பல மனிதர்களை உயிரினங்களை படைத்திருப்பார்.
So from the Vedic literature we learn that by the arrangement of the Supreme Personality of Godhead, there are living beings on every planet, even if we can't see them through our telescopes.
வேத இலக்கியங்களை வந்து படித்து பார்க்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது, அனைத்து பிரபஞ்சங்களிலும் பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்மளுடைய தொலைநோக்கில் அதை வந்து பார்க்க முடியலனா கூட அப்படிதான் இருக்கிறார்கள்.
Again, the idea, another thing is that the God's in heaven, all of a sudden he creates the universe and then he sends a bunch of people to hell, a few people to heaven. Then he closes it all up and it's finished. So it's just like a blip in infinite time. And why does he do that? It doesn't make sense. Vedic chronology or the understanding of cyclical time with reincarnation, it just makes so much more sense.
அதே போல கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரையில் கடவுள் வந்து ஸ்வர்கத்தில் வாழ்ந்து வருகிறார். ஏதோ ஒரு நொடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தை படைக்கிறார், அதில் சில நபர்களை ஸ்வர்க்கத்திற்கு அனுப்புகிறார், சில நபரை வந்து நரகத்திற்கு அனுப்புகிறார், உடனடியாக இந்த படைப்பை வந்து மூடிக்கொள்கிறார் இல்லை அழித்து விடுகிறார். எல்லாம் வந்து அந்த காலப்பொழுதில் ஒரு நொடியிலே வந்து நடந்து விடுகிறது. இப்படிப்பட்ட கொள்கையும் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தியது. அதற்கு மாறாக வேத இலக்கியங்களில் இது வந்து தெளிவாக வந்து எப்படி வந்து கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறார், இந்த கால திட்டம் என்ன அப்படின்றது வந்து மிக தெளிவாக வந்து விளக்கப்பட்டு இருக்கின்றது.
Srila Prabhupada said that Jesus, he spoke very elementary topics.
Srila Prabhupada kurinar, Yesu Christo migavum adippadayana vishayangalai patri mattume vandu pesinar.
That what he spoke was okay, but it's very basic.
Avar sonnad ellame sari da, anal romba romba adippadayana vishayangal dhaan.
It's something like if you're studying, you can have a pocket dictionary which defines a few words in a few ways, or you can have a huge dictionary. So in the same way, the Bible is like a pocket dictionary. It just gives some preliminary idea of God, whereas the Vedic literature gives much expanded deep knowledge.
Srila Prabhupada enna udaharanathai kodutar appadina namba ellarum vandu chinna pocket dictionary maadhi vandu ஒரு டிக்ஷனரி பாக்கெட் டிக்ஷனரி மாதிரி வந்து வச்சுருப்போம், சின்ன ஒரு இதுதான். அதே போல் வந்து பார்த்தோன்னா வீட்டில் வந்து பெரிய டிக்ஷனரியும் வச்சுருப்போம். அதே போல் தான் இப்போ பைபிள் அப்படின்றது ஒரு சின்ன பாக்கெட் டிக்ஷனரியை போலது, வேத இலக்கியம் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய டிக்ஷனரியை போன்றது.
ஒன் டைம் இன் இந்தியா ஹிந்து மேன் ஆஸ்ட்ரேல ப்ராபர்ட் ஹி ஹஸ் சம் ப்ராபர்ட் அபவுட் சம்திங் ஃப்ரம் த பைபிள்.
ஒரு முறை இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நபர் ஸ்ரீல பிரபுபாதரிடம் பைபிளிலிருந்து ஒரு கேள்வியை வந்து கேட்டார்.
ஸ்ரீல பிரபுபாத் said, why are you bringing the Bible? You have Bhagavad Gita.
ஸ்ரீல பிரபுபாத் சொன்னார், எதற்காக நீங்க வந்து பைபிளை பத்தி இப்ப நீங்க வந்து பேசுறீங்க, உங்களுக்கு பெரிய பகவத்கீதையே இருக்கு.
You already have that full highest knowledge, so why bother to bring this?
உங்களுக்கு மிக உயர்ந்த ஞானமான பகவத்கீதையே உங்ககிட்ட இருக்கு, எதற்கு நீங்க இந்த சாதாரண பைபிளை பற்றி இங்க வந்து கொண்டு வரீங்க?
Jesus Christ must be the most misrepresented person in history, recent history, last 2,000 years.
கடந்த 2,000 வருடங்களில் மிகவும் தவறான முறையில் பிரதிநிதிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்க முடியும்.
Because the whole of Christianity is based on the idea that Jesus came to this world to die for our sins. And if you believe in him, then you become free from sins.
ஏனென்றால் மொத்த கிறிஸ்தவ மதமே என்ன ஒரு எண்ணத்தில் வந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக தோன்றினார் அப்படின்னா நம்ம செய்த பாவங்கள் எல்லாத்திற்கும் பலனாக அவர் வந்து சாவதற்காகவே இந்த உலகத்தில் வந்து தோன்றினார். அதை நீங்கள் வந்து நம்பினீர்கள் அப்படின்னா எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விடுவீர்கள் அப்படின்ற எண்ணத்துல தான் ஓடிட்டு இருக்கு.
The life of Christ as it's recorded in the New Testament is in the four Gospels, Matthew, Mark, Luke and John.
Gospels.
It's called gospel literally means good news.
புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து பல நல்ல செய்திகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு.
But now it has its own meaning. Gospel can mean a message, but it's specific in the New Testament to the life of Jesus which is described.
புதிய ஏற்பாடில் இருக்கக்கூடிய அந்த இந்த நற்செய்தி அப்படின்றது வந்து இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது.
But nowhere in the gospel, even if we accept that everything in the gospels is true, even though the four gospels they sometimes contradict each other in their narration, but even if we accept it's true, there's nowhere that Jesus says that I am come to die to save you from your sins. That was invented after Jesus died and left this world.
நீங்க புதிய ஏற்பாடை எடுத்து பார்த்தீங்க அப்படினா அதுல வந்து நான்கு பகுதிகள் இருக்கு நற்செய்தி அப்படிங்கற பெயரில. ஆனா அது வந்து பார்த்தோம் அப்படினா ஒண்ணுக்கொண்ணு முரண்பாடுடையதாக தான் இருக்கு. இந்த நான்கு விஷயத்தையும் நீங்க வந்து ஆராய்ந்து பார்த்தால் கூட அதுல எந்த ஒரு இடத்துலயுமே வந்து இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி நான் உங்களுடைய பாவத்திற்காக நான் இங்கே வந்து சாக வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லவில்லை. இது வந்து இயேசு கிறிஸ்துவோட மறைவுக்கு பிறகு புதிதாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டது.
This doctrine was invented by Saint Paul who never saw Jesus.
இந்த ஒரு கொள்கையானது வந்து பார்த்தோம் அப்படின்னா செயின்ட் பால் அப்படின்ற ஒரு நபரால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஜீசஸை நேரில் கண்டதே கிடையாது.
Srila Prabhupada didn't like this idea at all.
Srila Prabhupada ku ithagaya oru kolgai vandu suttamaga pidikave illai.
That God has come to suffer for our sins.
Kadavul nammaloide paavangalukkaga indha ulagathirku vandu kashtapadradhukaga vandirukkar abindra indha ennam vandu Prabhupada ku arave pidikavillai.
The idea that God suffers, it was not at all acceptable to Srila Prabhupada.
கடவுள் துன்பப்படுகிறார் அப்படின்ற அந்த எண்ணமே ஸ்ரீல பிரபுபாதரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
Of course in his leela he may appear to do so, but that is ananda chinmaya rasa, completely spiritual bliss.
சில நேரங்கள் லீலை காரணமாக அவர் வந்து துக்கப்படுவதை போல தோற்றம் அளித்தாலும் அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக ஆனந்தத்திற்கு உட்பட்டதாக தான் இருக்கின்றது.
But the idea he has to suffer for our sins, why? He can just clear it just by his wish.
எதற்காக அவர் நம்மளுடைய துன்பங்களுக்கு பாவங்களுக்காக துன்பப்பட வேண்டும்? அவர் நினைத்தால் அப்படின்னா ஒரு நொடியிலே அவை அனைத்தையும் வந்து மாற்றி விடலாமே.
As Krishna says in Bhagavad Gita, sarvadhaman parityaja mamekam sharanam raja aham tva sarva papebhyo mokshayishyami ma shucha. Krishna says, you surrender unto me only and I will clear you from all sins. He doesn't have to do anything to he just by his wish he can clear you from the sins.
Bhagavad Gita-il Krishnar migavum telivaga solgirar neenga vanda avaridam saranadaindale nammai ella paavangalilirundum viduvikkiren appdin vandu solrar avar adarkaga endha vidamana seyalum seiya vendiyadilla avarude ennathinale adu vandu niraiveerugindrathu.
Just like in this country if someone is sentenced to death and the president gives him a pardon, it doesn't mean the president has to himself get hanged. He just gives the pardon, finished.
இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படினா இந்த நாட்டில் வந்து ஒரு நபர் வந்து தூக்கு தண்டனைக்கு வந்து உட்படுத்தப்படுகிறாருன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். குடியரசுத் தலைவர் நினைத்தார் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த தண்டனையிலிருந்து விலக்கு வந்து கொடுக்க முடியும். அதற்காக விலக்கு கொடுக்கறதுக்காக அந்த குடியரசுத் தலைவரே போய் அந்த தூக்கில் தொங்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் ஆணையிட்டால் அவருக்கு வந்து விலக்கு வந்து கிடைக்கின்றது.
Now the description of Jesus being tortured and then crucified, it's a harrowing story.
நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அடையப்படுவதாக இருக்கட்டும், அவரை வந்து கொடுமைப்படுத்தப்படுவதாக இருக்கட்டும், இந்த மொத்த வரலாறே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கொடூரமானதாக இருக்கின்றது.
He definitely went through a lot of suffering.
கண்டிப்பாக அவர் வந்து ஏராளமான துன்பத்திற்கு வந்து ஆளாக்கப்பட்டார்.
But that's supposed to balance out all the sins of all the people who become his followers.
ஆனால் அது எதற்காக வந்து செய்யப்பட்டது அப்படினா அவருடைய பின்பற்றக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் போக்குவதற்காக அவர் இவ்வாறு துன்பப்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்றது வந்து சரியில்லை.
Well, that also doesn't make sense.
இதுவும் வந்து எந்த விதமான ஒரு சரியான ஒரு விஷயம் கிடையாது.
Because even though Jesus suffered so much, it was only for one day. And then, it was only for one day, whereas there are many people who are being tortured probably right now in some prison somewhere. And it goes on for months and years.
நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் வந்து ரொம்ப அதிகமான துன்பத்திற்கு வந்து ஆளாக்கப்பட்டார். ஆனால் அதற்காக அனைவருமே துன்பத்திலேருந்து தப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை. இன்றைக்கும் வந்து பல நபர்கள் வந்து துன்பப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, மாதக்கணக்கில் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள்.
One interesting thing you may not know is that in the Bible it gives the child, it speaks a little bit about the childhood of Jesus. In the Bible it speaks a little bit about the childhood, Balyavastha.
இப்போ நீங்கள் வந்து பைபிளை வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய குழந்தை பருவத்தை பற்றி அதிக பேசப்பட்டு இருக்கின்றது.
But there's no record of not a single word of what happened to him from between the ages of 12 and 30.
ஆனா அவருடைய வாழ்க்கையில வந்து அவருடைய 12 வயதுல இருந்து 13 வயது வரைக்கும் அவர் வந்து என்ன செய்தார், எங்க இருந்தார் அப்படினு எந்த விதமான ஒரு செய்தியுமே அங்க வந்து கொடுக்கப்படவில்லை.
I'm not sure what the Christian explanation for that is, if there is any explanation.
அதற்கு வந்து அவர்கள் வந்து என்ன பதில் அளிக்கிறார்கள் அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரியவில்லை.
There is some theory that he came to India at that time. We don't know, but there's some theory like that.
ஆனால் அதை வந்து விளக்கக்கூடிய சில கொள்கைகள் இருக்கின்றது. அது சரியா இல்லையா அப்படின்றது தெரியல. அந்த காலகட்டத்தில் அவர் வந்து இந்தியா வந்திருந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது.
And some people in Kashmir are convinced that after he was crucified he again came to India. He lived in Kashmir and they worship him there.
Kashmir is in the
they have his samadhi there and everything. I guess they call it a darga.
Kashmir la vandu paarthom appadina anga irukkukudiya makkal vandu இன்னும் வந்து நம்புகிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து சிறுவையில் அலைந்த பிறகு அவர் மறுபடியும் வந்து காஷ்மீர்ல வந்து தோன்றி அங்க வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அங்க வந்து அவருக்கு வந்து சமாதியும் கட்டப்பட்டு அங்க வந்து வழிபடப்பட்டு வருகிறார்.
Now the Christian belief is that Jesus died on the cross and he rose again after 3 days, rose from the dead.
கிறிஸ்துவ மதத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலுவையில் அறைந்த பிறகு இறந்தார், அதற்கப்புறம் 3 நாள் கழித்து மறுபடியும் வந்து உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்படுகின்றது.
I could never understand how they could kill God.
என்னால வந்து புரிந்துகொள்ள முடியல எப்படி வந்து அவர்கள் வந்து அவர்களால் கடவுளை வந்து கொல்ல முடியும் என்று. தயவு செய்து மொபைல் போனை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க.
So the idea is that they killed God and then he came back to life again after 3 days.
அங்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படினா அவர்கள் அனைவரும் சேர்ந்து கடவுளை வந்து கொன்னார்கள். அதற்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தோம் அப்படினா 3 நாள் கழிச்சு அவர் வந்து உயிர்ப்பித்தார்.
ஸ்ரீல பிரபுபாதா said that Jesus was just like a yogi. You can't kill a yogi.
Srila Prabhupada korinar Yesu Christu abindravar oru yogiyai pondravar oru yogiyai yaralayum kolla mudiyadu.
by yoga siddhi, he may appear to be dead, but still the life is there in the body.
அவருடைய யோக சித்தியை பயன்படுத்தி அவர் ஒரு இறந்த பணத்தை போல வந்து தோண்டினாலும் அவருடைய உடல்ல வந்து உயிர் இருந்து கொண்டுதான் இருக்கும்.
Srila Prabhupada commented on this during his giving purports to the 7th canto of Bhagavatam.
இதை பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் 7வது ஸ்கந்தத்துடைய விளக்க உரையில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில்.
Where it stated that Hiranyakashipu was doing terrible austerities.
அங்க வந்து கூறப்பட்டு இருக்கின்றது ஹிரண்யகசிபு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கடினமான தவங்களை வந்து செய்து வந்தார்.
For thousands of years he was standing on the tip of his toes with his hands upraised.
அவருடைய கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கால் விரலுடைய நுனியில் வந்து நின்று கொண்டு கையை உயர்த்தி கொண்டு தவம் செய்தார் என்று சொல்லப்படுகின்றது.
In the meantime ants built their ant hill all around him and completely ate up all the flesh on his body.
அந்த நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரை சுத்தி எறும்பு புத்துகள் வந்து தோன்றி அந்த எறும்புகள் அனைத்தும் வந்து அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து சதைகளையுமே தின்று விட்டதாம்.
But by yoga shakti, Hiranyakashipu, just in the skeleton, he was able to maintain the life.
ஆனால் அவருடைய யோக சக்தியின் காரணத்தினால வெறும் அந்த எலும்பு கூடலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிரண்யகசிபு தன்னுடைய வாழ்க்கையை வந்து பாதுகாத்து வந்தார்.
So Srila Prabhupada explained this is what happened with Jesus.
Srila Prabhupada கூறினார் இதே விதத்தில் தான் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்தது என்று.
We have in Chaitanya Mahaprabhu's, during the time of Chaitanya Mahaprabhu's pastimes, the example of Haridas Thakur.
அதே போல ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுடைய லீலைகளிலும் நாம் இதை வந்து பார்க்கலாம். ஹரிதாஸ் தாக்கூருடைய வாழ்க்கையில்,
who was born in a Muslim family,
அவர் வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் வந்து பிறந்தார்.
But he went on chanting Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
அவர் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தொடர்ச்சியாக வந்து ஜபம் செய்து கொண்டிருந்தார்.
And the Muslim magistrate in Navadweep told the guards to take him and beat him with bamboo canes severely in 22 marketplaces in the city.
அதை வந்து கேள்விப்பட்ட அங்க இருக்கக்கூடிய அந்த தலைமை நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா ஹரிதாஸ் தாக்கூரை அழைச்சிட்டு போயிட்டு 22 சந்தைகளில் வைத்து அவரை வந்து பெரம்பு கட்டைகளால அடிச்சு வெளுத்து வாங்குங்க அப்படின்ட்டு.
Which means death sentence.
அது வந்து கிட்டத்தட்ட மரணத்திற்கு சமமானது.
You can't survive being beaten so much.
அப்பேற்பட்ட அடியை வாங்கிட்டுலாம் யாராலையும் உயிரோட இருக்க முடியாது.
So he was being beaten and beaten and he was just going on chanting Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
என்னதான் அவர் வந்து அடித்து துன்புறுத்தப்பட்டாலும் கூட அவர் வந்து தொடர்ச்சியாக அதனால் கொஞ்சம் கூட பாதிக்கப்படாமல் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தார்.
And after some time the guards who were beating him, they were becoming very tired.
ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாச்சு அப்படின்னா அவரை அடித்து கொண்டு இருந்த அந்த காவலாளிகள் வந்து ரொம்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா சோர்வு அடைஞ்சிட்டாங்க.
And they said to him, Haridas, if you don't die, we'll be severely punished by the Qazi.
உடனே அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க மட்டும் இப்ப வந்து இறந்து போகல அப்படின்னா காசி அவர்கள் எங்களுக்கு வந்து பெரிய தண்டனையை வந்து கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
So Haridas said, okay.
உடனே ஹரிதாஸ் தாகூர் சொன்னார் சரி.
Then he died.
அவர் வந்து இறந்துட்டார் உடனடியாக.
Or he appeared to die.
இல்ல இறந்ததை போல வந்து தோற்றம் அளித்தார்.
And they threw his body in the that was the Qazi's order to throw his body in the Ganga.
உடனே காசி என்ன ஆணையிட்டார் அப்படினா அவருடைய உடலை வந்து கங்கையில் வந்து தூக்கி வீச ஆணையிட்டார்.
Because for a Muslim to have your body thrown in the Ganga, that's very inauspicious. Inauspicious.
ஏனா வந்து இஸ்லாமியர்களை வந்து பொறுத்தவரையில் கங்கையில் வந்து இறந்த உடலை தூக்கி போடுவது அப்படின்றது வந்து மிகவும் அமங்கலமானது.
So Haridas floated down the Ganga and came up a few miles south at Shantipur, the house of Advaita Acharya, got out of the water and continued chanting Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
ஆனால் கங்கையில் தூக்கி வீசப்பட்ட பிறகும் கூட அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து மிதந்துட்டு போய் ஒரு 2 miles அந்த பக்கம் வந்து சாந்திபூரில் அத்வைத ஆச்சாரியருடைய இல்லத்து பக்கத்தில் ஏஞ்சி வெளியில் வந்து அவர் பாட்டுக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு வந்து ஜபம் செய்ய ஆரம்பிச்சிட்டார்.
So by yoga shakti or by the direct blessings of the Supreme Personality of Godhead, someone can become free from death. At least they can't be killed. They can decide when they want to leave.
யோக சக்தியினாலோ அல்லது வந்து பகவானுடைய கருணையினாலோ ஆசீர்வாதத்தினாலோ சில உயர்ந்த நபர்களால் இது போன்று மரணத்திலிருந்து தங்களை வந்து விடுவித்து கொள்ள முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கூட எந்த நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் அப்படின்றதையும் அவர்களால் முடிவெடுக்க முடியும்.
We have upcoming soon Bhishmashtami, the day that Bhishma decided to, by the blessings of his father, he could leave the world when he wanted.
இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தோம் அப்படினா பீஷ்ம பஞ்சகம் வந்து வருகின்றது. பீஷ்மாஷ்டமி வந்து வருகின்றது. சோ அந்த நாள்ல வந்து பார்த்தோம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படினா பீஷ்ம தேவர் வந்து தன்னுடைய தந்தையுடைய ஆசீர்வாதத்தினால் எந்த நேரத்தில் உடலை விட வேண்டும் அப்படின்றதை அவரே முடிவெடுக்கலாம் அப்படிங்கற ஒரு வரம் அவருக்கு இருந்தது.
So even though his body was completely pierced by arrows, he just stayed alive.
என்னதான் அவருடைய இதன் காரணத்தினால் என்னதான் அவருடைய உடல் வந்து ஆயிரக்கணக்கான அம்புகளால் வந்து வெட்டப்பட்டு இருந்தாலும் கூட அவர் வந்து மரணம் அடையவில்லை.
So Srila Prabhupada said that Jesus, he made a semblance of being dead and then he showed himself alive again.
இதே போலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய யோக சக்தியினால் தான் மரணம் அடைந்ததை போல வந்து மற்றவர்களுக்கு வந்து காமித்து விட்டு மறுபடியும் மூன்று நாட்களுக்கு கழித்து உயிர்ப்பித்துக் கொண்டார்.
And then, according to the Gospels, 40 days after he rose from the dead, that's Easter Sunday, he ascended into heaven. He was seen by everyone just going up into the heaven.
So, புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இது போன்ற வந்து அவர் வந்து தன்னை வந்து மறுபடியும் வந்து உயிர்ப்பித்த அந்த உயிர்ப்பித்து கொண்ட பிறகு அதுல இருந்து 40 நாட்கள் கழித்து அவர் வந்து சொர்க்கத்திற்கு வந்து ஏற்றம் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றது. அவர் ஏற்றம் பெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியை எல்லாரும் வந்து கண்டு கழித்ததாகவும் சொல்லப்படுறது.
Like I said, it's in Kashmir. It's known that he came and he stayed and he was in Kashmir and he was preaching. He was known as Isha, and that later became Ishu and then Jesu and then Jesus.
ana vandu inge varalaru enna solgindradu appadina avar adarkappra vandu kashmir ku vandu thangi irundhu inge vandu pracharam seidhadaga vandu sollapadradu adan kaaranathale avarku vandu paartham appadina ishu appdin sollittu yesu appindra vandu peyar vandhadagum vandu sollapadugindradu.
So from the perspective of Vedic knowledge, we actually know better about Jesus than the Christians do.
Veda gnanathin adipadayil vandu paarkum bolude kristuvargalai kaattilum yesu kristuvai patri naam innum adhigamaga therindhu vaithirukkindrom purindhu vaithirukkindrom.
And we have so many great devotees in our Vedic tradition.
Adhe pola nammude veda indha valimuriyil palveru sirandha uyarandha bhaktargalum irukkirargal.
Jesus Christ was very influential in the Western world, no doubt.
கண்டிப்பாக மேற்கத்திய உலகத்தில் மிக அதிக அளவில் ஆதிக்கம் உடையவராக இருந்தார் இயேசு கிறிஸ்து, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
But Srila Prabhupada, actually Srila Bhaktisiddhanta Saraswati Thakur commented that the devotee of Lord Chaitanya known as Vasudev Datta is much more magnanimous and compassionate and magnanimous even than Jesus Christ.
ஆனால் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் வந்து கூறியிருந்தார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய பக்தரான வாசுதேவ தத்தர் அப்படின்ற ஒரு பக்தர் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் மிகவும் கருணை வாய்ந்தவர் என்று கூறினார்.
Looks like this woman is looking for the bathroom. Can you, Karunaka, you can show her where to go. She got it?
Yeah.
Okay. Because Bhaktisiddhanta Saraswati Thakur said that Jesus, he promised to deliver those who believe in him.
ஏனென்றால் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் என்ன சொன்னார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தன்னை நம்பக்கூடிய நபர்களை விடுவிப்பதாக வந்து வாக்குறுதி கொடுத்திருந்தார்.
But Vasudev Datta proposed to Chaitanya Mahaprabhu that he will take the sins of not only of everyone in the universe so they can all be delivered back to the spiritual world.
ஆனால் வாசுதேவ தத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து, இந்த உலகம் மட்டும் இல்லை, இந்த மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய பாவங்களையும் நான் ஏற்றுக்கொள்ள தயார், ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் அனைவருமே நீங்கள் வந்து ஆன்மீக உலகம் வந்து கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார்.
One Srila Prabhupada was asked, is it better to be a Christian who believes in one God or to be a Hindu who believes in many gods?
ஒருமுறை ஸ்ரீல பிரபுபாதரிடம் இந்த கேள்வி வந்து எழுப்பப்பட்டது. ஒரே ஒரு கடவுளை நம்பக்கூடிய வழிபடக்கூடிய ஒரு கிறிஸ்துவனாக இருப்பது சிறந்ததா, இல்ல பல கடவுள்களை வழிபடக்கூடிய ஹிந்துவாக இருப்பது சிறந்ததா என்று?
ஸ்ரீல பிரபுபாதர் said it's better to be in the Vedic culture because that gives you better opportunity for spiritual advancement.
ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் குறைந்தபட்சம் வேத கலாச்சாரத்தில் இருப்பது தான் வந்து உங்களுக்கு சிறந்தது, ஏனென்றால் அது உங்களுக்கு வந்து ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும்.
At least if they're Hindus, they'll respect sadhus and they'll respect Krishna.
ஏனென்றால் குறைந்தபட்சம் வந்து இந்துக்கள் வந்து சாதுக்களையும் கிருஷ்ணரையும் வந்து மதிக்கிறார்கள், நம்புகிறார்கள்.
Whereas we see that for converting people, when the Christians in India convert people to Hindu, they to show that they're really Christian, they have to eat beef and they have to rip up all their pictures of Krishna and Ganesh and burn them all.
ஏனென்றால் ஒருத்தர் வந்து இந்தியாவில் வந்து கிறிஸ்தவனாக வந்து மாற வேண்டும் அப்படின்னா, குறைந்தபட்சம் அவர் வந்து ரெண்டு விஷயங்களை வந்து செய்தாக வேண்டும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, மாட்டுக்கறியை வந்து சாப்பிடணும். இன்னொன்று வந்து அவர்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய கணேசன் அல்லது கிருஷ்ணர் அல்லது பெருமாளுடைய படங்களை வந்து கிழித்து எரிக்க வேண்டும்.
They have to show their hatred of Vedic culture.
வேத கலாச்சாரத்தின் மீதான அவர்களுடைய வெறுப்பை வந்து அவர்கள் வந்து வெளிப்படுத்த வேண்டும்.
I discussed this at length in a series of talks which I gave a few years ago.
இதை பற்றி இன்னும் ஆழமாக வந்து நான் வந்து ஒரு தொடர் உபன்யாசத்தில் வந்து பேசியிருக்கிறேன் கொஞ்ச வருஷங்கள்
முன்னாடி. Propaganda.
அதாவது
propaganda and meant to and blaspheme others also.
கிறிஸ்தவ மதமும் அதை சார்ந்த மற்றவர்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய பொய் பிரச்சாரமும் அப்படின்ற தலைப்பில் வந்து நான் வந்து தொடர் உபன்யாசம் கொடுத்திருக்கிறேன்.
So it's very unfortunate that people with a cultural background of Vedic culture, they're adopting this culture which, well, maybe one reason is they get a good excuse to eat beef and then, yeah, so many things.
இது வந்து மிகவும் பரிதாபமான ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி வேத கலாச்சாரத்தில் பிறந்த நபர்கள் இது போன்ற சில சலுகைகளுக்காகவும் சில நன்மைகளுக்காகவும் வந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மாறுவது அப்படின்றது.
In England, where I'm from, the Christmas, it's not so much a religious festival, it's more like, it's just like they say, like it replaced the pagan festival, it's again become a pagan festival. Pagan means parkandi, I guess you can say, would be the nearest equivalent.
Parkandi,
it means sense enjoyers.
அதாவது இங்கிலாந்துல வந்து என்ன சொல்லப்படுகின்றது அப்படினா,
not just sense enjoyer but it means non-religious sense enjoying festival.
அதாவது இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கற இந்த விழாவானது ஒரு ஆன்மீக விழாவாக இல்லாமல் ஒரு புலனின்பத்தை வந்து அனுபவிக்க கூடிய ஒரு விழாவாக வந்து மாறிவிட்டதாக வந்து சொல்லப்படுகின்றது.
In England where I'm from, on Christmas people eat turkey. Turkey is like a big size chicken.
இங்கிலாந்து நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோழியை வந்து பொறிச்சு சாப்பிடுவாங்க.
And it's a time for drinking lots of alcohol.
அது மட்டும் இல்லாமல் ஏராளமான சாராயத்தை வந்து குடிப்பார்கள்.
Why are people taking this up in India where they have such a high culture?
அப்படி இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த கலாச்சாரத்தில் வரக்கூடிய இந்தியர்கள் எதனால் இத்தகைய ஒரு இதற்கு வந்து மாறுகிறார்கள்?
There are various reasons for this.
இதற்கு வந்து பல காரணங்கள் இருக்கின்றது.
One major reason is that people aren't getting the knowledge of actual religious knowledge. Who is God? What is our relationship with him? There's no proper spiritual guidance.
இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படினா, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சரியான ஆன்மீக வழிகாட்டுதல் வந்து கிடைப்பதில்லை. கடவுள் யார், அவருடனான உறவு என்ன, அவரை அடைவதற்கு எப்படி, இப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு ஞானமும் மக்களுக்கு வழங்கப்படுவதில்லை.
The most popular gurus in India nowadays are those who are good at telling jokes and telling stories in a way that sounds entertaining.
இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகவும் சிறந்த குருமார்களாக யார் கருதப்படுகிறார்கள் அப்படின்னா, எந்த நபர்கள் நல்லா வந்து மக்களை வந்து சிரிக்க வைக்கக்கூடிய வண்ணத்தில் ஜோக்குகளையும் அல்லது நகைச்சுவைகளையும் அல்லது கதைகளையும் வந்து சொல்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த குருமார்களாக கருதப்படுகிறார்கள்.
There is no spiritual substance there.
அதுல எந்த விதமான ஆன்மீக விஷயங்களும் இல்லை.
It's entertainment substance means like saransha.
அது வெறும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேளிக்கைக்கான விஷயமாக தான் இருக்கே தவிர எந்த விதமான ஒரு நல்ல ஒரு விஷயமும் அதுல இல்லை.
It is entertainment and jokes and telling stories. It's may appeal to the mind but not to the soul.
இது போன்ற வந்து நகைச்சுவை சொல்றதோ இல்ல வந்து கேளிக்கை கதைகளை சொல்வதோ வேணா வந்து மனதிற்கு வந்து வேணா அது வந்து உற்சாகம் அளிக்குமே தவிர நம்மளுடைய ஆத்மாவிற்கு அது வந்து ஊக்கம் அளிக்காது.
Therefore we should distribute Srila Prabhupada's books.
அதன் காரணத்தினால்தான் நாம் வந்து சில பிரபுபாதருடைய புஸ்தகங்களை விநியோகிக்க வேண்டும்.
Which have brought to the Western world for the first time actual knowledge of God.
இந்த பிரபுபாதருடைய புஸ்தக விநியோகம்தான் முதல் முறையாக மேற்கத்திய நாடுகளுக்கு கடவுளை பற்றின ஞானத்தை வந்து கொண்டு வந்தது.
And who we are and what is our relationship with him.
நாம் யார், கடவுளுடனான நம்மளுடைய உறவு என்ன அப்படின்றதை தெளிவுபடுத்தியது.
And actually for most people in India it's the first, when they get Prabhupada's books it's the first time they get real knowledge.
இந்தியாவிலும் கூட அதே நிலைதான். பிரபுபாதருடைய புத்தகம் கிடைக்கும் பொழுதுதான் மக்களுக்கு உண்மையான ஆன்மீக ஞானம்னா என்ன அப்படின்றதை தெரிய வருகின்றது.
Why do so many people worship Sai Baba?
எதனால் ஏராளமான நபர்கள் சாய் பாபாவை வழிபடுகிறார்கள்?
It's ignorance of the actual nature of God.
கடவுளுடைய உண்மையான இயற்கை தெரியாத அறியாமையின் காரணத்தினால்தான்.
So we should give them knowledge.
அவர்களுக்கு நாம் ஞானத்தை வழங்க வேண்டும்.
Krishna stu Bhagavan swayam. There's so much in this one line, Krishna stu Bhagavan swayam. There's so much you could just to explain that one line, well you have the whole Srimad Bhagavatam.
கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்ற இந்த ஒரே ஒரு வரியையே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் விளக்கம் கொடுக்க முடியும். இதனுடைய ஒரு விளக்கமாக தான் ஸ்ரீமத் பாகவதமும் இருக்கின்றது.
Actually, Bhagavatam, then you have to unpack it more in Chaitanya Charitamrita to fully unpack the meaning of this statement.
இந்த பாகவதம் மட்டும் இல்லாமல் இதன் தொடர்ச்சியாக ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்தையும் நம்ம வந்து படிக்கும் பொழுதுதான் இந்த ஒரு வார்த்தையுடைய இந்த வாக்கியத்துடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும்.
So mostly we are distributing Bhagavad Gita's.
முக்கியமாக நம்ம பகவத்கீதையை வந்து விநியோகித்துக் கொண்டிருக்கின்றோம்.
Which gives people a good start in understanding who is God and what is our relationship with him.
கண்டிப்பாக இது மிகவும் அடிப்படையான கடவுள் யார், அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்றதை மிகவும் அழகாக விளக்குகின்றது.
But to understand Bhagavat Tattva Vijnanam, scientific knowledge about the personality of Godhead, in depth, we have to go to Bhagavatam.
முழுமுதற் கடவுளை பற்றின உண்மையான ஞானத்தை விஞ்ஞானத்தை வந்து புரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக ஒரு நபர் ஸ்ரீமத் பாகவதத்தை படித்து தான் தெரிந்து கொள்ள முடியும்.
I was saying about Sai Baba, but around here it's more Ayappa.
நான் வந்து சாய்பாபா பற்றியும் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே வந்து சுற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயப்பனை வழிபடக்கூடியது அதிகமாக இருக்கின்றது.
Ayappa, whoever he may be, or is not the Supreme Personality of God.
ஐயப்பன் அவர் யாராக இருந்தாலும் சரி அவர் கண்டிப்பாக வந்து முழுமுதற் கடவுள் கிடையாது.
Krishna is the supreme personality of Godhead.
கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்.
Can you call Samba?
சாம்பா பிரபு கூப்பிடுங்க.
That is the conclusion of all Vedic literature.
அனைத்து வேத இலக்கியங்களுடைய சாராம்சமும் இதுதான்.
So distribute these books.
இந்த புத்தகங்களை விநியோகம் செய்யுங்க.
Otherwise the whole world is going to hell.
இல்ல அப்படினா கண்டிப்பாக மொத்த உலகமும் நரகத்துக்கு தான் போக போகுது.
Christians they when I was a child they taught me about hell but practically the way the world is going on these days you don't have to wait till you die to go to hell it's already like hell.
கிறிஸ்தவர்கள் வந்து சொல்றாங்க நீங்க எல்லாரும் வந்து நரகத்துக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப உலகம் போற போக்க பார்த்தா நம்ம சாகர வரைக்கும் கூட நரகத்தை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பலருக்கு இப்ப வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கையே நரகத்தை போலதான் இருக்கு.
So for the immediate benefit of the world and for the long term spiritual benefit of the world we have to distribute this actual knowledge of God given in Srila Prabhupada's books.
இந்த உலகத்துடைய உடனடி நன்மைக்காகவும் சரி நீண்ட தொலைதூர நன்மைக்காகவும் நம்ம வந்து பார்த்தாலும் கூட ஸ்ரீல பிரபுபாதருடைய இந்த ஆன்மீக புஸ்தகங்களை வந்து விநியோகிப்பதுதான் சிறந்த தீர்வு.
If Jesus Christ was here today, he'd tell you to read Prabhupada's books.
இப்ப மட்டும் இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து இருந்தார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்து சொல்வார் ஸ்ரீல பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு.
Okay, any question?
ஏதாவது கேள்விகள் இல்ல சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம்.
No question.
இந்த கேள்விகள் இல்லை.
So Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Vancha kalpatarubhyascha kripa sindhubhyascha patitanam pavanebhyo vaishnavebhyo namo namaha dante nidhaya turnakam padayani patyakritvacha kakushatam etad aham bravimi he sadhava sakala eva vihaya durad gauranga chandra charne kurutana raga parivadatu jano yata tata va nanu mukhara navayam vicharayamaha Hari rasa madira madati mata bhuvi vilutama natama nirvishama Hari Krishna Hari Krishna 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 Hare Hare Hari Rama Hari Rama 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 Hare Hare Srila Prabhupada ki jai